திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
வணக்கம். பேரன்பு சார்ந்த சிவனேய செல்வர்களே, மெய்யன்பர்களே, சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூல் வாயிலாக சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் க சாம்பசிவ சிவாச்சாரியார் என்கின்ற பெயரை உடையவன். திருவிடைமருதூர் என்கின்ற பழம்பெரும் சைவப்பதியிலே வசிக்கின்ற பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்தருளிய திருமணையின் கண் அந்த வீட்டிலே, அவர் திரு அவதாரம் செய்த அந்த புண்ணிய பூமியிலே, நாம் இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜென்ம பூமியிலே ஒரு வேத சிவாகம திருமுறை பாடசாலையானது நிகழ்ந்து வருகிறது. அந்த பாடசாலை காஞ்சி காமக்கோட்டி பீடம் சங்கராச்சாரிய சுவாமிகளாலே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அந்த பாடசாலையிலே ஆகம அத்தியாபகராக பணி செய்கின்ற பாக்கியத்தை எம்பெருமான் எமக்கு அருளி செய்துள்ளார். என்னுடைய தந்தையார் அந்த பாடசாலையிலே முதல்வராக இருந்து பிரதான அத்தியாபகராக விளங்கி, மேலும் இரண்டு பாடசாலைகளை தன்னுடைய பொறுப்பிலே கொண்டு நிகழ்த்தி வருகிறார். அவருடைய திருப்பெயர் சிவஸ்ரீ சா கண்ணப்ப சிவாச்சாரியார் என்பதாகும். இந்த எளிய அறிமுகத்தோடு நாம் தொடர்ந்து நம்முடைய வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த எளிய உரையினுடைய தொடர்ச்சியை செய்வோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிவபெருமானுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் துணையாக நின்று உங்கள் வாழ்விலே மேலும் மேலும் பல வகையான மேன்மைகளை செய்ய திருவடிகளை இறைஞ்சி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவாம். தென் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரை எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. நித்திய சுத்த புத்த போத நிர்விகார நிர்மலம், திவ்ய தேக தீப்தமவ்யயம். ஞான சாட்சி ரூபஹேது சாட்சி சாதனாத் பரம், ஆதி தேவ மூல வேத சாரம் ஏவ சிந்தையேது. இப்படியாக அனாதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆதியிலே மூல வேதங்களை எல்லாம் அருளி செய்து அந்த வேதத்தினுடைய சாரமான சிவாகமங்களாக இருந்து அருளி செய்கிறான் என்பதை இந்த வடமொழி துதிப்பாடலானது போற்றுகிறது. அவ்வாறாகிய அந்த இறைவனுடைய திருவருள் துணையினாலே இந்த அற்புதமான வாய்ப்பு அருளப்பெற்றோம். இதில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களுக்கும் நமது சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூல் அமைப்பிற்கும் அவர்கள் செய்து வருகின்ற தொண்டுகளை பாராட்டும் நோக்கமாகவும், அவர்களோடு ராமர் பாலம் கட்டுவதற்கு சிற்றனில் உதவி செய்ததாக கூறுவார்கள், அதுபோல நானும் இதிலே ஒரு எளிய பங்கினை செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நாம் தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை செய்வோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வேத சிவாகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டன. அச்சிவ வேகதங்கள் ரிக்யஜசாம அதர்வணங்கள் என்பனவும், சைவாகமங்கள் 28 காமிகம் முதலாக பாதுளம் நீராக உள்ளவையும், அதனுடைய உபாகமங்கள் 207 என்றும், பத்ததிகள் 18 அதற்கு வழிநூல்களாக இருந்து அமைந்திருக்கின்றன. ஆரண நூல், ஆகம நூல் இரண்டே நூல்கள், மற்ற நூல்களெல்லாம் அதனுடைய வழிநூல்கள் என்பார் சித்தியாரிலே. ஆகையினாலே நம்மளுடைய முதல் நூல்கள் ஆரணமாகிய வேதமும் ஆகமமாகிய சைவாகமங்களும் ஆகும் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த உரையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். தெளிந்து கொள்வதற்காக ஏன்னா எல்லை நண்பர்களும் இதை நிறைய அறிந்திருக்கிறார்கள். அனைவரும் இதை பின்பற்றி பல்வேறு உரைகளை பல பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கற்று வாசித்தவர்கள் இங்கே நம்முடைய சபையிலே நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவே இது அந்த ஞாபகப்படுத்தி கொள்ளும் வகையாக இந்த உரையானது அமைந்திருக்கிறது என்பதே சரியானதாக இருக்கும். இப்பொழுது நம்முடைய வேதப்பகுதியிலே முதற்கண் வேத யாகங்கள் என்பது இப்பொழுது உள்ள காலத்திலே எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு கேட்டால் சடங்குகளாக மட்டுமே இருக்கின்றன. அதாவது வேத யாகங்கள் என்பவை இப்பொழுது மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் பிறந்தது முதலாக அவர்கள் செய்து கொள்கின்ற பூர்வம் அபரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிரிவுகளுக்குள்ளே அடங்கிவிடுகிறது. பூர்வம் என்பது மனிதன் தன் வாழ்விலே தான் கர்ப்பாதானம் முதலாக தொடங்கி அவனுடைய திருமணம் முதலானவற்றோடு தொடர்ந்து செல்கிறது. அதுவரையிலும் அவருக்கு பல வகையான சம்ஸ்காரங்கள் விதிக்கப்படுகிறது வேத வாழ்க்கையிலே. அவ்வாறு வேதத்தை துணை கொண்டு ரிஷி முதலானோரும் முதலானோரால் சம்ஸ்காரங்கள் செய்விக்குவதற்காக வாழ்க்கையிலே அந்த நல்லாத்மாவை வெறும் வாழ்வாக அவனுடைய வாழ்வு இல்லாமல் ஆன்மீக வாழ்வாக இருப்பதற்காக அவ்வாறான சம்ஸ்காரங்கள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சம்ஸ்காரங்களை சொல்லுகின்ற நூல்களுக்கு கல்பங்கள் என்று பெயர். அந்த கல்ப நூல்களையெல்லாம் நம்ம முதல் நாளுடைய இதில் பார்த்தோம். அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது போதாயன ஆபஸ்தம்பம் என்பன. இதை தவிர பல ஆசலாயனம் முதலான சம்ஸ்காரங்களும் ரிக்வேதம் முதலானவைக்கு தனித்தனியாக சம்ஸ்காரங்களும் தனித்தனியே சொல்லப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் ஷட் சூத்ரி என்று ஆறு விதமான சூத்திரங்கள் தான் அதிகமாக நம்முடைய தென்னிந்தியாவிலே தொடக்கத்திலே இருக்கின்றன. அதன் மூலமாக அந்த சூத்திரங்களை தங்களுடைய வாழ்விலே கை கொண்டு மரபாக பின்பற்றி வருகின்ற அன்பர்கள் மட்டும் அவற்றை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை இந்த சமயத்திலே தெரிந்து கொண்டு இப்பொழுது அந்த வேத யாகங்களுடைய நிலை அந்த நிலையிலே இருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே இந்த சோமயாகம் முதலான யாகங்களை செய்கின்ற அந்தணர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக செங்காலிபுரம் என்கின்ற பகுதியிலே தீட்சிதர மரபிலே சோமயாகம் முதலானவற்றை செய்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் செய்து வருகிறார்கள். இவைகள் கர்மயாகங்களாகும். இவற்றை தவிர நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதங்களை எவ்வாறு பயன்படுத்த, யாகம் என்று சொன்னவுடன் நம்ம கும்பாபிஷேகங்களில் நிகழ்கின்ற யாகங்களையும் நம்ம கோயில்களில் நிகழ்கின்ற யாக ஹோமங்களையெல்லாம் இல்லை வீட்டிலே செய்கின்ற கணபதி ஹோமம் முதலானவற்றையெல்லாம் நீங்கள் வேத வேள்விகளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இவைகளெல்லாம் எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு கேட்டால் இவைகளெல்லாம் வேத வேள்விகள் விதிக்கப்பட்ட சடங்குகளை வேத வழியிலே செய்கின் முற்படும் பொழுது நாம் நமக்காக இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே இருக்கின்றன. அல்லது பரிகாரம் சாந்தி என்கின்ற வகையிலே அவைகள் கழுவாய்களாக அமைந்து விளங்குகின்றன. ஜாதகம் முதலானவற்றிலே ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து தம்மை காத்து கொள்வதற்காக விரதம் முதலானவற்றை இருந்து பக்தர்கள் தம்மை காத்து கொள்வது, கிரகத்தினுடைய வழிவானது இறைவனின் முன் மிகவும் சிறியது. ஆகவே இறை வழிபாட்டின் மூலமாக இந்த கிரக முதலானவற்றின் நவகிரகங்கள் முதலானவற்றினுடைய தீமைகளை நாம் களைந்து கொள்ள முடியும். ஆகவே தான் நம்முடைய பெரியோர்கள் ஆலய வழிபாடு செய்பவர்கள் பெரும்பாலும் சாந்தி முதலானவற்றை செய்வதில்லை. அவர்கள் அவ்வாறான நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. தற்காலங்களிலே ஆலய வழிபாடு நமக்கு மிகவும் குறைந்து விட்டபடியினாலே நாம் வந்து இவ்வாறான விசேஷமான சடங்குகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டியவர்களாக வருகிறோம். மேலும் ஆலய வழிபாடு என்பது முறையானதாக அமைவதில்லை. இப்பொழுது கூட நமது இந்த முகநூல் பக்கத்திலே சிவாலய தரிசனங்களை பற்றிய விஷயங்களை புளித்தலை கடம்பர் கோவில் திருத்தலத்திலே வாழ்கின்ற ஆனந்த் சிவாச்சாரியார் என்பவர் நமக்காக அருள் செய்கிறார். பல்வேறு வகையான அன்பர்கள் எல்லாரும் அவற்றையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விஷயங்களில் ஆக ஆலய வழிபாடு என்பது அவ்வாறு முறையானதாக அமைய வேண்டும். அப்பாடி அமையும் பொழுது தான் அதனுடைய முழுமையான பலனை நாம் அடைய முடியும். அவ்வாறின்றி ஏதோ டாக்டர் வாக்கிங் போக சொன்னார் என்பதற்காக ஆலயத்தை 5 முறை சுற்றுவது, 3 முறை விழுந்து கும்பிடுவது என்பது ஏதோ உடற்பயிற்சி போல செய்பவர்கள் முழுமையான பலனை பெற முடியாது. அவர்களுக்கும் பலன் உண்டு, இருந்தாலும் அவர்கள் முழுமையான பலனை பெற முடியாது. அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலோ அல்லது முறையான நூல்களை துணை கொண்டோ அல்லது பெரியோர்கள் குருமார்களுடைய வழிகாட்டுதலின்படியோ முறையான சிவாலய தரிசனம் முறைகளை பின்பற்றி ஆலய வழிபாடு செய்வதனால்தான் முழுமையான சரியான பலனை நாம் அடைய முடியும். அவ்வாறு செய்பவர்களுக்கு நாளும் கோளும் என்றும் துணை செய்யுமே அன்றி அவர்களுக்கு நலிவை தராது. இதுதான் சத்தியமான உண்மையாகும். அதன் பிறகுதான் நாம் செய்கின்ற இந்த பரிகாரங்கள் பூஜைகள் முதலானவையெல்லாம். க்ஷேத்திர பாபி தீர்த்த பாபி என்று சொல்வார்கள். அதாவது நாம் வசிக்கின்ற ஊரிலே ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் திருக்கோயில் புண்ணிய பதியாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே உள்ள இறைவனை நாம் முடிந்தவரை அனுதினமும் தரிசிக்க வேண்டும். முடிந்தவரை என்ன, நிச்சயமாக அனுதினமும் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும். கோயில் காலை முதலாக மாலை வரை மதியம் வரையிலும் மதியம் மாலை முதலாக இரவு முறையிலும் பெரும்பாலும் பெரிய ஆலயங்கள் க்ஷேத்திரங்கள் திறந்திருக்கின்றன. சிற்சில இடங்களில் மட்டும்தான் நேர பூஜைகளாக இருக்கின்றன. அதுவும் இறைவனுடைய அருளாலே எதிர்காலத்திலே நல்ல நிலையை அடையும் என்று எண்ணுகிறேன். இறைவன் அவ்வாறே செய்வதற்கான சில வழிமுறைகளை இப்பொழுது தன்னுடைய திருவருளால் நோக்கி கடைக்கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நாம் நல்ப பயனை அடைய இருக்கிறோம், இது நிச்சயம். ஆகவே இந்த ஆலய வழிபாடு என்பது மிகச் சிறப்பானதாக அமைந்ததென்றால் இந்த சாந்தி ஹோமம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆயினும் நாம் நம்முடைய வாழ்விலே சிறப்பான வழிபாடுகளை செய்து இறையருளை இன்னமும் பெற்றுவிட மாட்டோமா என்கின்ற ஏக்கமுடையவர்களாக இருக்கிறோம். இறையருள் மேலும் மேலும் அதிகமாக பெற வேண்டும் என்கின்ற விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நாம் ஆசைப்பட்டு பல்வேறு வகையான வழிபாடுகளை இறைவனுக்கு செய்கிறோம். அவ்வாறு செய்கின்ற எல்லா வழிபாடுகளையும் அந்த இறை சிந்தனையோடு முழுமையான பக்தியோடு உணர்வு பூர்வமாக சிரத்தையோடு செய்தால்தான் அதனுடைய முழுமையான பலனையும் நாம் பெற முடியும். அவ்வாறின்றி வெறுமே ஆடம்பர ஆரவாரங்களாலேயோ அலங்காரங்களாலேயோ முழுமையான பலனை பெற்றுவிட முடியாது என்பது அன்பர்களாகிய நாம் அறிந்த விஷயம்தான். ஆகவே எதற்காக இந்த இடத்துல இவ்வாறு சொல்லிக் கொள்கிறேன் என்றால், அவ்வாறு நிலையிலே தான் இன்றைய யாகங்கள் இருக்கின்றன என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன். யாகங்கள் என்பது பரமபதியாகிய பரம்பொருளை குறித்து செய்யப்படுகின்றது. அந்த பரம்பொருளாகிய இறைவன் அவர் நாம் எந்தெந்த தெய்வமாக வழிபடுகிறோமோ அந்த தெய்வ வடிவிலே வந்து அவர்தான் அருள் செய்கிறார். அவர் ஒருவருக்கு தான் அருள் செய்கின்ற சக்தியானது இருக்கிறது. அந்த பரமபதியை நாம் சிவபெருமான் என்கிறோம். அவர் சொல்லும் பொழுது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்பர். மாதொரு பாகனாகிய உமையொரு பாகனாகிய எம்பெருமான் தான் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுக்கும் அருசமய சமயத்தோருக்கும் அவரவர் தெய்வமாகி அப்படிம்பாங்க. அதனால் அவரவர்களுடைய தெய்வ ரூபமாக அவர்தான் வந்து நமக்கு அருள் செய்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இதுதான் உண்மை. இங்கே வைஷ்ணவர்கள் முதலானவர்கள் கூட இந்த காணொலியை காணலாம். அவர்கள் மன வருத்தம் கொள்ளக்கூடும். ஆனால் நீங்கள் சைவ விநாயகராகவோ முருகனாகவோ மகாவிஷ்ணுவாகவோ எந்த ரூபமாக வழிபட்டாலும் எங்களை பொறுத்தவரை சைவர்களை பொறுத்தவரை சிவபெருமானே அந்த ரூபமாக இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய முடிந்த முடிவான கருத்தாக இருக்கிறது. அவ்வாறு செய்யப்படுகின்ற யாகங்களால் தான் சைவர்களாகிய நம்மாலே முழுமையான பரலை பெற முடியும். வேத வேள்விகள் வேதங்கள் பல்வேறு வகையான தெய்வங்களை துதிப்பென ஒரு தெய்வ வழிபாடு கொண்டது அல்ல, பல்வேறு தெய்வ வழிபாடை கொண்டது வேதங்கள் என்கின்ற பொய்யான புரட்டு விஷயங்கள் பல இடங்களிலே பேசப்படுகின்றன. எந்த ரூபத்திலே எவ்வாறு பேசப்பட்டாலும் அதிலே பேசப்படுகின்ற அந்த முழுமையான முதற்பொருள் சிவனே என்பது சைவர்களாகிய நம்முடைய கொள்கையாகும். வேதம் என்கின்றது அதனாலே தான் பொது என்று சொல்கிறோம். அதை எல்லோரும் அவரவர்கள் கண்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள். ஆகையினாலே அவரவருக்கு தக்கவாறு அது பொருள் தருகிறது. ஏன்னா அது பரமபதியாகிய பரம்பொருளாலே செய்யப்பட்டிருப்பதனாலே அது யார் எப்படி நோக்கினாலும் அவ்வாறே, எப்படி இறைவன் யார் எப்படி வழிபட்டாலும் அவ்வாறு வந்து வழிபா அவர்களுக்கு அருள்வது போல, அவர்கள் விரும்பிய வண்ணமே அருள்வது போல வேதமும் யார் எப்படி நோக்கினாலும் அவ்வாறே அவர்களுக்கு அது காட்டுகிறது. முதல் நாள் நான் சொன்னது போல அந்த யானையை நான்கு குருடர்கள் கண்டது போல அனைவரும் ஆன்மவாதிகள் அனைவரும் பல்வேறு ரூபமாக அவற்றை தேடி தேடி அதனுடைய வடிவங்களை நமக்கு ஏம்புகிறார்கள். ஆக அது எல்லாம் பொய்யல்ல, என்ன அதுவே யானையும் அல்ல, ஆனால் அவர்கள் சொன்னது முழுவதும் பொய்யல்ல. ஏனென்றால் யானை என்பது முழுமையாக கண்ணுடையோர் காணத்தக்க வகையிலே அவர்கள் சொன்ன தூண் போலவும் உரம் போலவும் கயிறு போலவும் பானை போலவும் தான் இருக்கிறது. அதனுடைய வயிறு பானை போல இருக்கிறது, கால்கள் தூண் போல இருக்கிறது, வால் கயிறு போல இருக்கிறது, அதனுடைய வயிறு இதுபடி காதுகள் முரம் போல இருக்கிறது. அந்தந்த பகுதியை கண்டவர்கள் அந்தந்த பகுதியையே சிறப்பித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கருத்து. ஆகவே அந்த வேத வழிபாட்டிலே அவ்வாறான தெய்வங்களாக கும்பிடப்படுகின்ற பொருள்களுக்குள்ளே எல்லாம் உரைகின்ற பொருள் எம் பரம்பொருளே, அதுதான் நிச்சயம். அதைதான் நம்முடைய ஸ்ரீகண்டாச்சாரியனுடைய வேத பாஷ்யமானது நமக்கு அருள் செய்கிறது. இந்த கரூர் தேவர் அருள் செய்த ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவிலே ஒரு பாடல், அற்புதமான பாடல், கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே அருள்கின்ற பெரிய ரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை குறித்து பாடப்பெற்றதாகும். ஏனென்றால் சோழ மன்னர்கள் பெரும்பாலும் நிறைய வேத வேள்விகளை சைவாகம முறைப்படி சிறப்பாக செய்தவர்களாவார். ஏன்னா அவர்கள் சிவ பரம்பொருளை முழுமையாக தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தார்கள். சில வைஷ்ணவர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் சைவர்கள். பாண்டியர்களிலே தான் வைணவர்கள் அதிகம் என்று கூறுவார்கள் வரலாறு கற்றோர். இருந்தாலும் அவர்களிலேயும் நிறைய சைவர்கள் இருக்கிறார்கள். ஆக சைவமும் வைணவமும் நம்முடைய தமிழ் உலகிற்கு மிக தொன்மையானது, பழமையானது. பழைய தொல்க நூல்களிலே, சங்க நூல்களிலே பலதேவரை நாம் பல்வாறும் கிருஷ்ணரை விட சிறப்பான பல இடங்களிலே காண முடியும். பலதேவருடைய வழிபாடு, அதாவது பலராமர் என்று சொல்கிறோம் இல்லவா, அந்த யாதவ குலத்திலே கிருஷ்ணருக்கு முன் அவருக்கு மூத்தவனாக தோன்றிய பலராமரை பற்றிய சிறப்பான குறிப்புகளை இலக்கியங்களிலே காண முடியும். வழிபாட்டுகளிலே, பழைய வேத வழிபாடுகளிலே நாம் அவருடைய சிறப்பான வழிபாடுகளை காண முடியும். அதுபோல மலையாள நம்முடைய தமிழினுடைய இன்னொரு பகுதியாக விளங்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழாக இருந்த சேரநாடாக இருந்த மலையாளத்திலே பலதேவருடைய வழிபாடு சிறப்புற்றிருந்ததை காண முடியும். இப்படியாக இந்த பலதேவர் அப்படிங்கிறத எதுக்காக சொன்னேன்னா, இப்போ வந்து இந்த வழிபாடுகள் எப்படி இருந்தாலும் வைஷ்ணவ சைவ வழிபாடுகள் தான் பழமையான தமிழருடைய வழிபாடுகள் என்பதற்காக இதை சொல்ல வருகிறேன். அவர்கள் எந்த காலத்திலும் ஏதாவது ஒரு வைஷ்ணவாகிய விஷ்ணுவையோ அல்லது சைவத்திலே உள்ள சிவபெருமானையோ தான் தன்னுடைய முழு முதற் கடவுளாக கொண்டார்களே தவிர பல தெய்வ வழிபாடு என்றும் செய்ததில்லை என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஆகவே இந்த பல தெய்வ வழிபாடு அல்ல, ஒரு தெய்வ வழிபாடு தாங்கிறத நிலைநிறுத்துவதற்காக மன்னனுக்கு அறிவுறுத்துவது போல அந்த இறைவனை குறித்து அந்த கரூர் தேவர் சித்தர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவருடைய பாடல், சுருதி வானவனாம் திரு நெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதி வானவனாம் படர்சனை முக்கன் பகவனாம் அக உயிர்க்க அமுதாம் எருது வாகனனாம் எயில்கள் மூன்று எரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று அருளி செய்கிறார். அதாவது சுருதிவானவன் அப்படின்னா ஸ்ருதியை சொன்ன, ஸ்ருதிங்கிறது வேதத்தினுடைய பெயர்களிலே ஒன்று என்று பார்த்தோம். காதினாலே கேட்டே பெற்றப்பட்டதினாலே எழுதாக்கற்பாக அது இருப்பதனாலே அதற்கு கற்பு என்னவுடன் இங்கே வேற ஏதாவது கற்பை பற்றி நினச்சிக்க வேண்டாம். கற்புன்னா கல்விக்கு பேர். இங்கே பல பேர் கற்புங்கிறத தவறாக புரிந்து கொண்டு திருஞான சம்பந்தர் பாடல்களை திருத்தி கூறி தவறாக தனக்கு வீணை என்பது நாதஸ்வரம் போலே கையிலே வைத்து வேகமாக வாசிப்பதே என்று தமிழும் தெரியாமல் நாதஸ்வரம் தெரியாமல் வீணையும் தெரியாமல் பதிலளித்தது போல நாம் சொல்லாமல் கற்பு அப்படிங்கிறத இங்கே நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். கற்புங்கிறது என்ன அர்த்தம், கல்வின்னு அர்த்தம், கருவி கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ கற்புங்கிறது கல்வி கற்பதை சொல்லுகிறது, கற்புங்கிறது கல்வி கற்பு, அப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே. அதுதான் அவர் அதில் சொன்னார். நீங்கள் நன்னா அந்த தேவாரத்தை பாவி பாரித்து பாருங்க, உங்களுக்கு புரியும் அந்த விஷயம். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது நம்ம விஷயத்தை பேர் மடைமாற்றுகின்ற வேலை, அது வேண்டாம். இப்போ சுருதிவானவனாம் ஸ்ருதி என்கின்ற எழுதாக்கற்பாகிய வேதத்தினை அருளி செய்த அல்லது வேத வடிவனாக இருக்கக்கூடிய நான்முகன், அவருக்கு ஸ்ருதி வானவன் என்று பெயர். வேதமுகன், நான்முகன் என்றெல்லாம் அவரை சொல்லுவார்கள். அதனாலே தான் வேத வடிவமாக இருப்பதனாலே தான் அவருக்கு நான்கு திருமுகங்களே அமைந்திருக்கின்றன. இன்னும் சிலர் தர்மக்கிரதத்தில் வேதங்கள் நான்கே கிடையாது, மூன்று தான் என்று வாதிப்பவர்களும் நம்மிடம் இருக்கிறார்கள். அது வேதத்ரயி என்பது அது ஒரு பெரிய விஷயம். அது எதுக்காக வேதத்ரயின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு தனியான ஆராய்ச்சி இருக்கிறது, அதை பற்றி தனியாக பேச வேண்டும். இருந்தாலும் இங்கே இந்த சந்தர்ப்பங்கிறதையும் சொல்லுகிறேன். அப்புறம் நான்முகன் அப்படிங்கிறவர் எதுக்காக இருக்கார், வேத ரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு நான்கு முகங்கள் இருக்கின்றன. அவருக்கு ஐந்து முகங்கள் இருந்ததாகவும் அவற்றிலே ஒன்று பரமேஸ்வரன் தன்னை கிள்ளி எடுத்ததாக ஆணவத்தை பூக்கியதாக ஒரு வரலாறு நம்முடைய சைவ மரபிலே உண்டு. ஆக அவருக்கு நான்கு முகங்கள் தான், அது வேத வடிவு தான், வேதமுகன் தான் அவர். அதனால சுருதி வானவன் என்பது பிரமனை குறிக்கும். திருநெடுமாலாம், திருநெடுமாள்ங்கிறது நமக்கு தெரியும், திருவிக்கிரமாவதாரத்தை சொல்கிறார் அவர் நெடுமால் என்று. இருந்தாலும் திருமால் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பு. அப்போ பிரமன், திருமால் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் மூன்றாவதாக வர வேண்டியது யாருன்னா ருத்ரன். ருத்ரனை எப்படி சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். சித்தரா இல்லையா, அனைத்து அறிந்தவரில் அழகாக பிரமாதமாக ஒரு வரியே சொல்கிறார். அவர் பகவனாம்ங்கிறார், படர் சடை முக்கர் பகவனாம் அப்படிங்கிறார். ஏன் பகவன் அந்த இடத்துல சொல்லணும், அவர் இந்த திருவள்ளுவர் சொன்னது மாதிரி சொல்கிறாரு பகவன் அப்படின்னு. இந்த பகவன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த யஜுர்வேதத்தினுடைய முக்கியமானது வந்து இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிற பகுதி, சதருத்ரீயம் என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த ருத்ரத்தை ஓதி தான் ருத்ர பசுபதி நாயனார் முக்தி அடைந்தார். இதுதான் 63 நாயன்மார்களே ருத்ர பசுபதி நாயனாருடைய வரலாறு. ஆக அந்த ருத்ரம் அப்படிங்கிறதுல ஓம் நமோ பகவதே ருத்ராஜா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அந்த பகவான்கிறது ருத்ரனை குறிக்கிறதுன்னு அங்கே அவர் குறிப்பிடுறார் அழகா. ருத்ரனை வேற எந்த நூலத்திலையும் அவர் குறிப்பிடலை. சுருதி வானவனாம், திரு நடுமாலாம், படர்சரை முக்கர் பகவனாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது ருத்ரனை குறிக்கிறது, பகவான்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல. ஆக படர்சடை சடை வச்சிருக்கிறவர், ஏன்னா மகாவிஷ்ணு கிரீடி, கிரீடா வச்சுருக்கிறவர், அவருக்கு மூன்று கண் கிடையாது, இரண்டு கண் தான். அதனால் படர் சடை முக்கர் பகவனாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்தது சுந்தர விசும்பின் இந்திரனாம். விசும்புனா வானவன், அழகான வான உலகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனாம். பருதி வானவனாம், பருதினா யாருன்னு கேட்டால், பருதிங்கிறது சூரிய தேவனை குறிக்கும் இல்லையா. ஆக இப்படி எல்லாமாகவும் நாம் வழிபடுகின்றவர் யாருன்னு கேட்டால் சிவபரம்பொருள் தான் அப்படிங்கிறத அழகாக பிரமாதமாக தலைச்சா நெத்தில் அடித்தது மாதிரி சொல்கிறார். சுருதி வானவனாம், திருநடுமாலாம், சுந்தர விசும்பின் இந்திரனாம், பருதி வானவனாம், படர்சன் முக்க பகவனாம், மக உயிருக்கு அமுதாம், எருது வாகனனாம், எயில்கள் மூன்று, திருப்புர சம்மாரத்தை சொல்கிறார், எயில்கள் மூன்று எரித்த ஏறு சேவகனுமாம், பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம், கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே அப்படின்னு அந்த ராஜாவுக்கு சொல்கிறது மாதிரி ஜாம்னு சொல்கிறார். வேதவேள்வியினுடைய சிறப்பை அழகாக, இதை விட வேதத்தில் பல்வேறு தெய்வ வழிபாடுகள்லாம் கிடையாது, அதில் சொல்லப்படுகின்ற வேறு வேறு பேரில் சொல்லப்படுறது எல்லாம் சிவபரம்பொருள் தான் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்கிறார். அதே மாதிரி இந்த வேதத்தை பற்றி ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ஒரு அன்பரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏக இறைவனை வழிபடுகின்ற சமயத்தை சேர்ந்தவர் அவர். அவர் வந்து இறை அச்சம் முதலானவற்றையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக கொண்டவர், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் சூரியன் சந்திரன்லாம் வழிபாடு செய்கிறீங்களே அக்னியெல்லாம், அதனால் இறைவனை வழிபாடு பண்ணாமல் இவையெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது சொல்லும்பொழுது, நதத்திர சூரியோபாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தி மனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் மிபாதி அப்படின்னு ஒரு வேதோ உபநிஷத்து. இது இது வந்து நிறைய இடங்களில் ஆரத்தி காட்டுகின்ற இறைவனுக்கு தீபாராதனை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அனைவ இடங்களில் சிவாச்சாரியர்கள் செய்வார்கள். இது பெரும்பாலும் சிவாச்சாரியர்களாலேயே அதிகமாக செய்யப்படுது இந்த மந்திரத்தை சொல்லி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன்னா, ந தத்ர சூரியோ, ந என்றால் தத்ர, அது வந்து தனியாக இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கெல்லாம் ஒளி இல்லை, அக்னிக்கு ஒளி இல்லை, நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒளி இல்லை, இறைவனுடைய பாஸ்வத்தாகிய இறைவனுடைய ஒளியை பெற்றே இவைகள் பிரகாசிக்கின்றன என்கிறது அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு பாடல். அது என்னன்னு கேட்டால், ந தத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமோ வித்யுதா குதோஜ அக்னிஹி, அதாவது ந தத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம். சூரியன் சந்திரன் தாரகைகள் தான் நட்சத்திரங்களுக்கு பேர். தாரகைன்னு நட்சத்திர விருது வாங்குபவர்களுக்கு தாரகைகள்னு தங்கத்தாகர தாரகைன்னு கூட ஒரு அதிகருக்கு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி தாரகை அப்படின்னா நட்சத்திரங்கிறதுக்காக சொல்ல வரேன், வேறு எதுவும் ஞாபகப்படுத்திக்க வேண்டாருங்க. தாரகை அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம்னு அர்த்தம். தாரக அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரங்களுக்கு ஒரு பெயர். நட்சத்திரங்களுக்கு ரிட்சம், உடு, தாரகை இப்படியான தாரகா அப்படிங்கிற பேரெல்லாம் வடமொழியில் இருக்குது. தமிழில் நிறைய இடங்களில் அவை ஆளப்படுகின்றன எடுத்து. அப்படியாக அந்த தாரக நட்சத்திர தாரகம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. ரிக்ஷம் அப்படின்னு சொல்லப்படும் நட்சத்திரத்தை. இது மாதிரி நடத்திர சூரியோபாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்த மனுபாதி சர்வம், அதனுடைய ஒளிகளெல்லாம் அது எல்லாவற்றிற்குமான ஒளிகளெல்லாம் தஸ்ய பாசா எது அந்த பரம்பொருளுடைய பாசத்தினாலே ஒளியினாலே தான் அவைகள் ஒளிர்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்கிறதுனால அங்கே சிவபரம்பொருள் தான் பாடப்படுகிறதே தவிர சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அக்னியோ அங்கே போற்றப்படவில்லை. இது எல்லாவற்றிற்குள்ளும் உரைகின்ற அந்த வெறும் ஒளியை மட்டும் இங்கே நம்ம சொல்கிறதா எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அது ஒளிர்கின்றன என்பதன் சொல்லதன் மூலமாக அந்த ரூபமாக இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் இது எல்லாவுக்கும் அந்த நமக்கு எப்படி உள்ளுக்குள்ளே உள்ள ஆத்மாவாக ஆத்மாவுக்கு ஆத்மாவாக அந்தராத்மாவாக இருந்து நம்மளை இயக்குகிறாரோ பிரம்மாபவதி சாரதிஹி அப்படின்னு சொல்கிறது வேதம். நம்ம செலுத்துபவனாக பிரம்மாவாக பரம்பிரம்மே இருக்கிறான், பரம்பொருளே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அப்படி அந்த செலுத்துபவனாக அவற்றினுடைய சக்தியாக அவற்றினுடைய ஆளுமையாக அவற்றினுடைய பயனாக இருப்பவன் யார் என்றால் அது பரம்பொருளே என்பதே இதனுடைய முடிவாக இருக்கிறது. அதே மாதிரி பிரம்மனை சொல்லும்பொழுது பரபிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி விஷ்ணுவை சொல்லும்போது பரவாசுதேவன்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது இந்த அவதார புருஷனாக இருக்கக்கூடிய வாசுதேவனெல்லாம் அந்த மகாவிஷ்ணுவனுடைய ரூபங்கள் எல்லாம் கடைசியில் போய் அந்த அவதாரம் முடிஞ்ச உடனே அது மகாவிஷ்ணுவனுடைய சரீரத்தில் கலந்துருது, அதுலேருந்து ஒரு கலையாக தான் அந்த ரூபமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வைஷ்ணவ புராணங்கள் நமக்கு அருமையாக அருளி செய்கின்றன. மேலும் நம்முடைய சமயப்பெரியோர் வந்து நமக்கு சொல்லும் பொழுது நாவுக்கரசர் கூட அழகாக சொல்லுவார், வாக்கு ஈசர் அல்லவா அவர், அதாவது நாவுக்கு அரசர், வாக்கு ஈசர் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நாவுக்கரசர் என்பது தான். வாக்கு ஈச முனிவர்னு பெரிய புராணத்தில் அழகாக சொல்லுவார் அவர். அவரை சொல்லும் பொழுது நாவுக்கு உரை செய்ய ஒரு என்னுடைய ஒரு நாவுக்கு அது சொல்ல முடியுமா, என்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறது மாதிரி அந்த பெரிய புராண பாடலை அவர் எழுதியிருப்பார் இல்லையா. அப்படியாக மாமுனிவர் வாக்கு ஈசர் அப்படின்னு அவர் அழகாக சொல்லுவார். அதில் அந்த வாக்கீசர் அப்படிங்கிற அந்த மறைமுனிவர் தான் அவர் அப்படிம்பார். அந்த மறைமுனிவருடைய வரலாறு தனியாக ஒரு இடத்துல சொல்லப்படும். அது வந்து கைலாய மலையை அசைத்த ராவணனுக்கு கானம் பாட நாரதர் உதித்தார் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் பெரும்பாலான சைவ பெரியவர்கள் எல்லாம் வாக்கீச முனிவர் தான் சொன்னார்னு சொல்லுவாங்க. இதுமாரி சாமகானம் காப்பாற்றுறதுக்காக அவன் மேலே இறக்கம் கொண்டு அப்படி அல்லல் புராணையை பாவம்னு சொல்லிட்டு இந்த சாமகானம் பாடுப்பா ஈஸ்வரன் ஒன்றை பண்ணிச்சுடுவார் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி சாமகானம் பாடி அவர்கிட்ட வரங்களை பெற்று வாளும் பெற்றான். அதனுடைய வாளையும் அப்புறம் நீட்டினான். யார்? ராவணன். அதனால் வாழ்வும் வாளும் யாரால் பெறப்பட்டதுன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ராவணனுக்கு வாக்கீச முனிவரால் கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த வாக்கீச முனிவர் தான் திருநாவுக்கரசர் என்பார் பெரியோர். அதனால் ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வேதத்திலே கொண்டு சேர்க்குறீல, தமிழுக்குன்னு தனியாக ஒரு பெருமையும் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உதாரணமாக சைவ சித்தாந்தங்கள் வந்து ரௌரவாகமத்தில் இருக்குது சிவஞான போதம் அப்படின்னா, சிவஞான போதம் ரௌரவாகமத்தில் செய்யப்பட்டது இடைச்சொற்கள், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. சரி ரைட்டு, தமிழில் தான் மெய்கண்டார் தான் அருளி செய்தார், அவர்கிட்ட தான் இருக்குது, அதுக்கப்புறமா தான் சைவ சித்தாந்தமே வந்தது அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அதுலேயே இருக்கு நிறையா நூல், சைவ சித்தாந்த நூல்கள் 14 இருக்கு இல்லையா சாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய நூல்கள்லையே குந்திகளிரி உயர் ஞான போதம் இருக்கு இல்லையா திருக்கலிற்றுப்படியார், அது எப்போ வந்தது? சிவ மெய்கண்டாருக்கு அப்புறம் வந்ததா முன்னாடி வந்ததா? யோசிங்கோ. ஞானரத்னாவளி இருக்குது, பழைய நம்முடைய தொழில் சங்க நூல்களில் இறைவனை வந்து பிறவாஜாக்கை பிரியோன்னு சொல்கிறது, வள்ளுவர் எண்குணத்தான்னு சொல்கிறார், இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய அறிவு இல்லாமல் சொல்ல முடியுமா? ஆக நீ சொல்கிறது வாஸ்தவம். அந்த சமயத்திலே அந்த மெய்கண்டாருடைய தோற்றம் அவசியம் தேவைப்பட்டது. மெய்கண்டாராலே சமயம் பக்தி சமயமாக மட்டுமில்லாமல் அது தன்னுடைய தத்துவ முகத்தையும் அங்கே புதுப்பித்து கொண்டது அப்படிங்கிறது புத்தடையோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, புண்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படிம்பாங்கள்ல, அப்படியாக அந்த புத்தடியோமாக நாம் எல்லாம் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு புதுமுகமும் ஒரு மறு வளர்ச்சியும் சைவத்தில் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் யாரும் மறக்க முடியாத உண்மை. அதிலெல்லாம் அதனுடைய மோட்ச விஷயங்கள்லாம் நிறைய பேதங்கள் இருக்குது, இது ரொம்ப அற்புதமான மோட்ச விஷயத்தை கொண்டிருக்கு என்றெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் எல்லா உண்மை சொல்கிறது எதுவுமே மாற்றம் இல்லை, எல்லாம் உண்மை தான். மேலும் மேலும் மிகவும் தெளிவு தெளிய 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 வடிகட்ட வடிகட்ட தெளிவது போல மிகவும் அழகாக தெளிந்த சுத்தமான பொருளாக அது இருக்குது. வேதம் பசு அதன் பால் மெய்யாகமே, சைவ எல்லப்ப நாயனார் நாவலருங்கிறவர் சொல்கிறார், இதை வேதம் பசு அதன் பால் மெய்யாகமே அப்படிங்கிறார். வேதம் பசு போன்றது, அதனுடைய பயனாக இருப்பது அதனுடைய பால், பசுவினுடைய பயன் பால். அது மாதிரி இந்த ஆகமங்கள் வேதத்தினுடைய பால் மாதிரி இருக்குது, அதனுடைய இது மாதிரி உள்ளூர் நெய் போல எது இருக்கான், நம்ம திருமுறைகள்லாம் இருக்கான், அதனுடைய தெரிந்த சுவை மாதிரி இருக்கான் சித்தாந்த சாஸ்திரங்கள்னு அவர் சொல்கிறார். அப்படி அந்த வேத பயன்லேருந்து தான், வேத பசுலேருந்து தான் இந்த நெய் வந்திருக்கு அப்படின்னு நாம் சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன், நெய் பிரமாதமாக இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். உண்மைதான், நெய் உண்மையாகவே மிகவும் நன்றாக இருக்கிறது, சுவையானது, ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், பால் சீக்கிரம் கெட்டுப்பிடும், பாலை விட தயிர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருக்கும் இல்லையா, தயிரை விட வெண்ணெய் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், வெண்ணெயை விட நெய் இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், உண்மைதான் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பசு வேதம் அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து, வேறு எதுவும் நாங்கள் சொல்ல வரல. வேதம் பசு வேதம், அதுலேருந்து இந்த நெய் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். வேண்டாம் எங்களுக்கு நெய் மட்டும் இருந்தால் போகிறோம்னு சொன்னால் நல்லா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெய் சாப்பிடுவோம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறதான் கருத்து. அதன் பிறகு இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட சடங்குகளைப் போல நாம் வந்து யஜ்ஞங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யாகம்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ வேத யாகங்களை எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம். அதில் முக்கியமாக பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மானுஷ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், பூத யஜ்ஞம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் இப்போவும் மனிதர்களாகிய நாம் செய்துட்டு தான் வரோம், வேத யஜ்ஞங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம். தேவ பிரம்ம யஜ்ஞங்கிறது வேதம் ஓதுறது, வேதத்தை படிக்கிறோம் அல்லது திருமுறையை படிக்கிறோம், அதுவும் இதுவும் ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டுத்துக்கும். தமிழில் இருக்கிற வேதம் தான் திருமுறைகள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்ன எது முன்னாடி எது பின்னாடிங்கிற சண்டையெல்லாம் வேண்டியது, ஏன்னா இறைவன் கிடம் பொருள் காலம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நாம் தான் அதற்கெல்லாம் உட்பட்டவன். அதனால் அது இதெல்லாம் நாம் எது முன்னாடி பின்னாடியெல்லாம் பார்க்கக்கூடாது, இதுவும் வேதம்தான், அதுவும் வேதம்தான். அது வந்து நமக்கு இப்போ எப்படி சங்க இலக்கியங்களை உரைநூல் இல்லாமல் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல, தேவார திருவாசகங்களையே பல பாடல்களை நம்மளால் ரொம்ப நுணுக்கமான பாடல்களை புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொண்டதாக நினச்சின்னு இருப்போம், வேற ஒருத்தர் சொல்லும்பொழுது புதிதாக வேறு திரும்ப திரும்ப வேறு வேறு பேர படிக்கும் பொழுது நித்திய பாராயணம் வேதம் பாராயணம் பண்ணுறது மாதிரி திருமுறைகளை தினமும் பாராயணம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது நம்ம ஒரு ஒரு தடவை பண்ணும் பொழுதும் வேறு வேறு அர்த்தங்கள் நமக்கு ஸ்பூரிக்கிறது, நமக்குள்ளே அந்த ஸ்பூர்க இது அதனுடைய அர்த்தங்கள் நமக்குள்ளே தோன்றுகிறது. அது என்ன காரணம்னா இறையருள், அது நிறையா படித்து பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சிவஞானம் தானாக ஏற்படும், யாரும் சொல்லி வர வேண்டியதில்லை. அதனால் அது மாதிரி எல்லாம் இறைவனத்தை குறித்து தான் சொல்கிறது. இங்கே நாம் மொழியின் பால் அல்லது நம்ம நூல்கள் பால்லாம் நாம் ரொம்ப பெரிய பற்ற கொள்ளாமல் இறைவன் மேலில் பற்ற கொள்ளணும், அதுதான் அதனுடைய முக்கிய கருத்து. அதுக்காக தான் இந்த உரையை நான் சொல்கிறேனே தவிர, ஏதோ வேதங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கோ இல்லை சில பேர் சொல்கிறது மாதிரி முட்டு கொடுக்கறதுக்காகவோ இல்லை, அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று, அதுக்கு முட்டு கொடுக்கணும்னு தேவையும் இல்லை. ஏன்னா இப்போ யாருக்காவது நம்ம புரிய வச்சு ஏதாவது நடக்க போகிறதா ஏதாவது பண்ண போகிறோமா, இறைவனை வழிபடுவதற்கு அது ஒரு வழி இருக்குது, வழிபடுங்க, இதுலேருந்து தான் வந்ததுன்னு நம்ம சாதாரணமாக சொன்னால் அது வேண்டாம் எங்களுக்குன்னா நல்லது இருக்கட்டும், அப்படியே செய்வோம், உங்களுக்கு எது விருப்பமோ அவ்வாறே செய்யுங்கள், எங்களுக்கு வேண்டியது நீங்கள் நல்ல அன்பாக இருக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தான் இறை, ஏன்னா இறைவனுடைய நோக்கம் அதுதான். மண்ணுயிர்கள் தன் நிலைமை சார தரும் சக்தி விண்ணமிலான் எங்கள் பிரான், மண்ணுயிர்கள் ஆகிய நாமெல்லாம் அவரை சாரணுங்கிறதுக்காகத்தான் அவர் இருக்கார், சக்தியை ஆகிய அருட்சக்தியை பண்ணியிருக்கார். அந்த அருட்சக்தி யாருன்னு கேட்டால், அந்த எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம்பிரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து, அதான் தேவி. அந்த தேவி யாருன்னு கேட்டால், யாரோ இமயவன் மகள்னு ஒரு வரலாறு, தாட்சாயணின்னு ஒரு வரலாறு, இந்த வரலாறுலாம் இருக்கட்டும், இருந்தாலும் அது யாருன்னு கேட்டால் இறைவனுடைய அருட்சக்தி, சரி அருள் சக்தியை வெளியில் கொடுத்துட்டாரே அவருக்கு சக்தி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சில புராணங்கள் பேசும். அது அப்படி கிடையாது அர்த்தம். அது வந்து வேலை விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக அவ்வாறு அது பேசுகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. இந்த காக்கா வட சுட்ட கதைன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதில் காக்கா சுட்ட வடையும் எரி கொண்டு போனதோ முக்கியம் இல்லை, நீ யார்கிட்டையாவது எதையாவது அபகரித்தா என்னால் அது உன்னிடமிருந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதோட கருத்து. அதுக்கு நம்ம ஏதாவது புது கதையெல்லாம் சேர்க்கக்கூடாது. நீதியை சொல்கிறதுக்காக வந்த கருத்தை தவிர இதை வந்து ஆராய்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கதையில் சொல்லும்பொழுது ஒரு குடத்தில் தண்ணி இருந்தது, காக்காவை கேட்டால ஒரு ஒரு கல்லாக பொறுக்கி போட்டது, தண்ணி மேலே வந்தது சாப்பிட்டதுன்னா அந்த அறிவியல் எடை கூட கூட அந்த யுரேகான்னு சொல்லிட்டு போனார் ஒரு விஞ்ஞானியை சொல்லுவாங்களே கிரேக்க இதில், அது மாதிரி எடை கூட எந்த ஒரு பொருள் அமிழ்ந்ததாலும் அந்த எடைக்கு சமமான அளவு அந்த நீர் உயரம் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம் ஒரு அறிவியலை சொல்கிறதுக்காக அந்த வரலாறு கதை சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதானே தவிர அதில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்க காக்கா கல்லை பொறுக்குமா உள்ளே போடுமா அது என்ன குடம் அதுக்கு பனகா குடமா சட்டியா இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.